وعن أبي هريرة رضي الله تعالى عنه سمع النبي صلى الله عليه وسلم يقول رسول الله صلى الله عليه وسلم تجلي كان كيلي بتلاقي أبو هريرة رضي الله عنه يقول إن العبد لا يتكلم بالكلمة ما يتبين فيها ஒரு மனிதன் சிந்திக்காத முறையில் யதார்த்தமாக பேசுகின்ற பேச்சின் மூலமாக எசில்லு விஹாயில் அன்னாரி அபாத நிம்மா பைனல் மஷ்ரிகல்மாக அவர் நரகத்தில் தூக்கி வீசப்படுகிறார். எந்த அளவுக்கு சொன்னால் மஷ்ரிக் கிழக்கும் மேற்குக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தூரத்தின் அளவு நரகத்தில் அவர் எரியப்படுகிறார் என்று செல்லல்லா அவர் சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறார். பேச்சின் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படுகிற தண்டனை குறித்து ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத்தை வந்து பேச்சு. பேச்சின் மூலமாகத்தான் நம்ம ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு விளங்க வைக்க முடியும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அவங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும். ஒரு மனிதரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கும் அவர் நல்லவரா கெட்டவரான்னு சொல்லி விளங்குவதற்கும் இந்த பேச்சு ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அதை வந்து பயன்படுத்துகிற முறையிலே பயன்படுத்தினால் அதிகமான நன்மை உண்டு. நல்ல பேச்சுக்களை பேசுகிற போது அதற்கு நன்மைகள் நிறைய உண்டு. தீய பேச்சுக்களை பேசுகின்ற போது அதனுடைய பாதிப்பு இங்கேயும் நாம் பெற வேண்டும், மறுமையிலும் பெற வேண்டும். நம்ம பேசுகிற பேச்சுகள் அத்தனையுமே கிராமம் காத்திவி என்று சொல்கிற மலக்குகளால் பதிவு செய்யப்படுகிறது. பேச்சுகளுக்கும் விசாரணை இருக்கிறது, நம்ம பேசுகின்ற பேச்சுகளுக்கும் விசாரணை இருக்கிறது. அதன் காரணமாக செல்லாலோசனை சொல்வார்கள், வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற மனித மலக்குமார்கள் அதை பதிவு செய்கிறார்கள். சுபானந்தான் சொன்னாலும் அதையும் பதிவு செய்கிறாங்க, தவறான பேச்சுகளை பேசுகிற போது அதையும் பதிவு செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வந்து நிறைய இடங்களில் இந்த பேச்சு சம்பந்தமாக சொல்லுவாங்க. யாயோ உள்ளதே நாமனு தப்புல்லாம அப்போது கௌரன் சரியதா இஸ்லிம்களுக்கும் ஆமாளுக்கும் போய் அவர்களுக்கும் தினப்பக்கும் ஈமான் கொண்டவர்களே அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் நேர்மையான பேச்சை பேசுங்கள். எது நேர்மையான பேச்சோ அந்த பேச்சை பேசுங்கள். அப்படி பேசுவதன் மூலமாக அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னிப்பான், உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றாலும் இணக்கமாக்கி வைப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். பேச்சின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆனால் நம்ம பேச்சுகள் மூலமாக பாவங்கள் அதிகமாகத்தான் செய்யும். அந்த மாதிரி தவறான பேச்சுகள், மோசமான பேச்சுகள், கீழ்த்தரமான பேச்சுகள், ஆசையை தூண்டுகின்ற பேச்சுகள், சில பேர் தான் ஒரு பெண்ணை விரும்புகிறோம் என்ற காரணத்திற்காக அந்த பெண்ணிடத்தில் அவளை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக மணிக்கணக்கான நேரம் பேசுவார்கள். பேசுகின்ற ஒவ்வொரு வினாடியும் அறாமை தான் அவர்கள் சந்திக்கிறார்கள், அறாமான பாவத்தை தான் அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். மட்டுமல்ல அல்லாஹால மனிதர்களுடைய உறவை அந்த உறவு பாதுகாக்கப்படும் பேச்சு மூலமாக தான். நல்ல பாருங்க, ஒரு மனிதன் செய்கிற செயலை கூட நாளடைவில் மறந்து போயிடும், மனசு விட்டு மறந்து போயிடும். ஒரு காலத்தில் ஏதாவது செய்திருப்பாங்க, சாப்பாடு கொடுக்காம வரட்டி இருப்பாங்க, பசிக்கிற நேரத்தில் வந்து கேட்டாங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட நாலாண்டு மறந்து போயிடும். ஆனால் அந்த பேச்சு பாருங்க, மௌத்தார வரைக்கும் மறக்காது. ஒருத்தர் பேசுகின்ற பேச்சு அந்த உறவை, மனித உறவுகளை அப்படியே பால் படுத்திவிடும். எனவே தான் நல்லா குரான் சொல்கிற போது கூடு கவுளம் ஆகிருப்பா, நல்ல பேச்சுகளை பேசுங்க, நல்ல ஜனங்களுக்கு திருப்தி சந்தோஷப்படுகிற பேச்சுகளை பேசுங்க அப்படின்னு எல்லாம் குரானில் பல இடங்களை சொல்லி காட்டுறாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போகிறவங்களுக்கு அவங்க அங்கே என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற போது அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறது என்ன தெரியுமா, வலா ரகபா வலா முசூக்கா வலா ஜிதாலத்தில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜில் கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது, மோசமான தரக்குறைவான வார்த்தைகள் பேசக்கூடாது, எந்த விதமான வாக்குவாதத்திலும் ஈடுபடக்கூடாது. அதுதான் மம்ரூரான ஹஜ்ஜாக ஆகும். ஹஜ்ஜை கெடுக்கிற ஒரு விஷயம் இருக்கிறது சொன்னால் அது பேச்சு தான். அதே மாதிரி நோன்பு ரமலான் மாதத்தில் விடுக்கக்கூடிய நோன்பை பற்றி செல்லலாம்னு சொல்கிற போது எந்த நோன்பில் தவறான பேச்சுகள் இல்லையோ, மோசமான பேச்சுகள் இல்லையோ அந்த நோக்கு தான் அல்லாஹ்வுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். நம்ம பேசிய காலமாகவே அஜி வீணாய் போய்விடுகிறது, நோன்பு வீணாய் போடுகிறது, தொழுகையில அது அது இல்லை. ஏன்னா தொழுகையில பேசவே கூடாது. தொழுகையில என்ன கூட ஓத வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேறு எந்த பேச்சு பேசினாலும் தொழுகை முடிந்து விடும். அதனால தொழுகையில் அந்த பிரச்சனை இல்லை. அதனால இந்த அஜில இந்த நோன்புடையும் பேசியிருக்கிற வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் அங்கே தப்பான பேச்சுகளை மோசமான பேச்சுகளை பேசிவிட்டால் அந்த அமல என்ன செய்யணும், வீணாகி போயிடும். அந்த அளவுக்கு பேச்சுகளுக்கு தாக்கம் இருக்கிறது. ஒரு மனிதன் பேசுகிற போது அந்த பேச்சின் மூலமாக மற்றவருடைய மனதை புண்பட்டு விடக்கூடாது. இந்த ஹதீஸில் சிலதாலும் சொல்கிறார்கள், யதார்த்தமாக யோசிக்காம ஏதாவது பேச்சை பேசிவிட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி பேசுகிறதன் மூலமாக அவன் நரகத்திலே தூக்கி எறியப்படுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அது தமிழில் சொல்லி காட்டுவாங்க. பல்லக்கு ஏறுவதும் நாவினாலே, பல் உடைவதும் நாவினாலே, எல்லாம் எல்லா தீமையிலும் அதுதான் அமைந்திருக்கிறது. எனவே அந்த பேச்சுகளை குறைத்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு மௌனமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபி வந்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். அம்பிக்கு விசாரணை, என்னுடைய நாவல் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளும். அதுதான் பெரிய விஷயம். நம்ம நாலு பேர் சேர்ந்த உடனே ஏதாவது பேசணுங்கிறதுக்காக வேண்டி எதையாவது பேசுவோம், யாரையாவது புறம் பேசுவதாக இருக்கும், யாரையாவது குறை சொல்வதாக இருக்கும், அதுதான் குழப்பே. நாலு பேர் சேர்ந்துட்டானா பேசுறதுக்கு வாய்ப்பில்லாத நிலை இல்லை. மௌனமா யாராவது போவாங்களா? சும்மா போனாலும் கூட என்ன சும்மா வர்றீங்க, அமைதியா வர்றீங்க, ஏதாவது கவலையா, ஏதாவது துக்கமானு அவங்களை தூண்டி விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருகிற போது அப்படி சேர்வதையே வேண்டாம், அப்படி சேர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி சேர்கிற போது என்ன செய்வோம், பேச்சுகள் அதிகமாகும். பேச்சுகள் அதிகமாகிற போது யாரையாவது பற்றி பேச வேண்டியது வரும், எதையாவது சொல்ல வேண்டியது வரும். அதன் மூலம் பாவங்கள் தான் நமக்கு அதிகமாக என்ன செய்யணும், சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கூட இந்த சோதனையை கொடுத்துருக்கிறாங்க. தஃப்ஸீர்ல என்ன பண்ணிருக்கிறது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வேட்டையாடுவதற்காக விளையாடுவதற்காக வேண்டி அனுப்ப சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்டார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா பத்து ஆண் மக்கள்ல ரொம்ப பிரியமானவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்களை அனுப்பாமே வச்சிருந்தாங்க, தடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப வற்புறுத்தி வற்புறுத்தி கூப்பிட்டு கொண்டு இருக்கிற போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சும்மா சொல்லிவிட்டார்கள், நீங்க வந்து கூட்டு போவீங்க, ஏதாவது வேலையாக நீங்கள் அங்கே எங்கே கவனக்குறைவாக இருக்கிற போது ஓனாய் வந்து என்னுடைய மகனை அடித்து சாப்பிட்டு விட்டால் என்ன செய்ய முடியும், சும்மா தான் சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கெல்லாம் அப்படி சும்மா சொன்ன விஷயத்தையே அவர்களுக்கு சோதனையாக ஆக்கி விட்டாங்க. கூட்டு போனாங்க, திரும்ப கூட்டு வரல, என்னன்னு கேட்டபோது அவர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிவிட்டார்கள், ஓனாய் சாப்பிட்டு விட்டது, இந்த பாருங்க ரத்தம், அந்த சட்டையில பாருங்க ரத்தம் அப்படின்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதிகரிச்சுட்டாங்க. அவங்க சொன்ன வார்த்தையை வைத்தே பல வருஷங்களாக தன்னுடைய மகனை பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் பையனுடைய மகனுடைய பிரிவின் காரணமாக அழுது 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 கண்ணெல்லாம் வெள்ளையாகி போய் கடைசியிலே கண் பார்வை கூட அவர்களுக்கு அவர்களை விட்டு போய்விடுகிற அளவுக்கு அழுந்திருக்கிறார்கள். அப்ப சாதாரணமாக யோசிக்காமல் சிந்திக்காமல் சிந்தக்கூடிய வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வுல பல்லாண்டு காலங்களாக நெறிமாறுகளை சோதித்திருக்கிறார் என்று சொல்கிற போது நம்மெல்லாம் நிர்மாணிக்கிறோம். நமக்கு வருகின்ற சோதனைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலை அமைதான என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் சுலைமான் அலி இஸ்லாத் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய அரசி பல்கிஸ் என்கிற அரசி ஒரு பகுதியில் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் உலகம் முழுவதும் ஆட்சி அவர்களுடைய கையில இருந்தது. உலகம் முழுவதும் அவங்களுக்கு தெரியாத இதுக்கு நடக்காது, அவ்வளவு அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்கியிருந்தார். ஆனால் சபா என்கின்ற அந்த நாட்டிலே ஒரு அரசி தன்னுடைய அரசாங்கத்தை அங்கே நிறுவி ஆட்சி செய்து கொண்டு வருவதாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தகவல் கிடைத்த உடனேயே அந்த அரசிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தினுடைய வாசகங்கள் எல்லாத்துல குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அருமையான வார்த்தைகள், வைணவு மின் சுலைமான பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார்கள். சுலைமானிடத்திலிருந்து அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை சொல்லி நான் வந்து எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு, நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக எனக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாக என்னை வந்து சேர்த்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. பொதுவாக ஒரு அரசர் இன்னொரு அரசருக்கு எழுதுகிற போது சில பேர் அதை ஏற்றுக்கிடுவாங்க, சில பேர் மறுப்பாங்க, அது என்ன அவர் அப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா காப்பராக இருந்த நேரத்திலும் கூட அவர் மகிழ்ச்சியாக இருந்தார். சூரியனை வணங்கக்கூடிய பெண்ணாக இருந்தார். அவர் தன்னுடைய அரசரை அழைத்துக் கொண்டு அந்த 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 அரசரை அவர் அரசரைக்கு முன்னால் தன்னுடைய மந்திர பெருநாளைக்கு முன்னால் பேசுகிற போது கண்ணியமான வார்த்தைகளை பேசினார். ஒரு கடிதம் வந்திருக்கிறது, கண்ணியமான ஒருவரிடத்திலிருந்து இது அனுப்பப்பட்டிருக்கிறது, இப்படிதான் சொன்னார். கண்ணியமான ஒருத்தரிடத்திலிருந்து இது அனுப்பப்பட்டிருக்கிறது, இது மாதிரி வாசகங்கள் அதில் குறிக்கப்பட்டிருக்கின்றன, இப்போ நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பேச்சுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அவர் இஸ்லாத்தை கொண்டு வந்தான். அந்த மாதிரி அவர் கண்ணியமான வார்த்தைகளை பேசிய காரணத்தினால் ஒரு நபியை குறித்து உடனே ஆத்திரப்படல, அவசரப்படல, அந்த நபியை மீது குறை சொல்லல, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதுனால கேட்கல, இப்படி அவர்கள் குதித்த அந்த வார்த்தைகளின் மூலமாக அந்த அம்மாவை இஸ்லாத்தில் அல்லாஹ் கொண்டு வந்தா சுலைமான் இஸ்லாத்தின் ஜோடியாகவும் மாற்றினார். ஒரு மனித பேச்சின் காரணமாக எவ்வளவு அல்லாஹ் கண்ணியப்படுத்த முடியுமோ அவளை கண்ணியப்படுத்துவான். கண்ணியமான பேச்சுகள் இருக்க வேண்டும், மரியாதையான பேச்சுகள் இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, சில பேருக்கு பிடிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, தரமட்டமா கீழே இறங்கி தரக்குறைவான வார்த்தைகளை பேசிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கிறது என்பதை உணர்வதில்லை. சரதாவேசம் அவர்கள் ஒரு யூத பாதிரியார் இடத்துல ஒரு தவணையை சொல்லி கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தார்கள். அவர் தான் வந்து வம்படியா கொடுத்தாரு, இதை நீங்க வச்சுக்கிறீங்க, அறுவடை காலத்தில் இன்ன தோட்டத்திலே விளையக்கூடிய பேரித்த பழத்தை இதற்கு பகரமாக நீங்க எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடன் கொடுத்தார். 80 தீனார்கள் கடன் கொடுத்தார். அந்த அறுவடை காலம் வர்றதுக்கு முன்னாடியே, இன்னும் 2-3 நாள் இருக்கு, அதுக்கு முன்னாடியே செல்லாலட்சுமி அவர்கள் ஒரு ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்காக நடந்து போய் கொண்டிருக்கிற போது அந்த யூதர் என்ன செய்தார் என்று சொன்னால், அவர் போட்டிருந்த போர்வையை ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்திலே மாட்டி, எங்க நான் கேட்டத கடன் வாங்கினீங்கள, இந்த தோட்டத்தை பேசின பல இந்த காலத்தில் தரணும்னு சொல்லி நான் பேசி ஒப்பந்தம் பண்ணி கொடுத்தேன், அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். செல்லாலட்சுமி இன்னும் அதுக்கு நாள் இருக்க, இன்னும் இன்னும் நீங்க சொன்ன காலம் வரலையே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, இப்போ கொடுத்தாவும் இப்போ இந்த இடத்துல வச்சாவும் இல்லை கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நான் தரேன் அப்படின்னு செல்லாலட்சுமி கேட்குறாங்க. கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அவர் சொன்னார் அதெல்லாம் அவகாசம்லாம் கொடுக்க முடியாது, இப்போ கொடுத்தாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமாக வந்தது மாதிரி அவர் என்ன செய்தார் சொன்னார், இந்த அப்துல் முத்தலிபின் குடும்பத்தார்களுக்கே கடன் கொடுத்தா திருப்பி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரோஷத்தை ஏற்படுத்தி விட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல. பக்கத்துல இருந்த இவங்க அமர்றதா தரங்க ரொம்ப கோபப்பட்டாங்க. கோபப்பட்ட அந்த யூதர் அந்த பக்கம் இழுத்துட்டு வந்து சொன்னாங்க, இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, உன் கழுத்தை நான் துண்டாக்கியிருக்கேன், என்ன வார்த்தை சொல்றேன், யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அந்த யூதரை வந்து கடுமையா பேசிட்டாங்க. செல்லாலட்சுமி என்ன செய்றாங்கன்னா கூப்பிட்டு, உமரே இப்படி பேசக்கூடாது, அவரை நீங்க அச்சுறுத்துறது மாதிரி பேசக்கூடாது, நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்லணும், அவரிடத்துல இந்த மாதிரிலாம் கண்ணியபூர்வமா பேசக்கூடாது அப்படின்னு அவருக்கு எடுத்து சொல்லுங்க, என்னிடத்துல வந்து நீங்க வாகன கடனை சீக்கிரத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. யார் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு நீங்க சொல்லுங்க, அவருக்கு அந்த மாதிரி நல்ல முறையில் பேசுங்க, கண்ணி குறைவா பேசாதீங்கன்னு அவருக்கு உபதேசம் செய்யுங்க. இதை தவிர வேற எது சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன இல்லை, உரிமை இல்லை, வேற நான் கொண்டுருவேன் தீர்த்துருவேன் என்ன சொல்றதுக்கு என்ன இல்லை உங்களுக்கு, அப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. தடுத்துட்டு சொன்னாங்க, போங்க அந்த தோட்டத்துக்கு போங்க, அவர் வாங்கின கடனுக்கு அளவுக்கு பேச மரத்தை கொடுங்க, கொடுத்துட்டு நீங்க பேசுறதுக்காக வேண்டி அவரை நீங்க பயமுறுத்துற முறையில் பேசுறீங்க அதற்காக வேண்டி 20 மிஸ்கால் அதிகமான பேருந்து மரத்தை அவருக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. மிரட்டுற முறையை உமர்ந்தாலும் பேசினாங்களா இல்லையா, அது பேசிக்கு பகரமாக 20 மிஸ்கால் அதிகமா அவருக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. போன தோட்டத்தில் அந்த பேருந்து மரத்தை வாங்கி கொடுத்தாங்க, அது மாதிரி 20 மிஸ்கால் அதிகமா கொடுத்தாங்க. அப்ப அந்த யூதர் கேட்டாரு, இது எதுக்கு அதிகமா கொடுக்குறீங்க, இல்ல நான் பேசுறதுக்காக செல்லாலட்சுமி கொடுக்க சொன்னாங்க. அந்த யூதர் சொன்னாரு, குமரே என்னை தெரியுதா அப்படின்னு கேட்டார். என்ன யாருன்னு தெரியுதா, யாரு என்ன, நான் தான் இந்த யூத பாதிரியாரு, என்ன பாதிரியாரு அப்படின்னு சொன்னாரு. குமரதா தனம் அப்படி அவரா நீங்க இந்த மாதிரி ஆளுக்கு பேசலாமா, ரசூலுல்லாஹ் இவ்வளவு கண்ணி குறைவா பேசலாமா அப்படின்னு சொல்லி குமரதா தனம் கை சேதப்பட்டு கேட்கிறாங்க. இப்போ அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு ரோசப்படுத்தணும்னு பேசல, தௌராத் வாதத்தை நான் ஒன்று படிச்சிருந்தேன், 2 விஷயங்களை படிச்சிருந்தேன், ஒன்று முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் கோபம் ஊட்டுகிற வகையில் அவரிடத்தில் யார் நடந்து கொண்டாலும் அவர் கோபம் அதிகம். ஒருத்தர் கோபப்படும் போது ஏதாவது பேசுறது கோபம் அதிகமாகும், இன்னும் பேசுறதுன்னு அதிகமாகும். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ கோபம் கொட்டுகிற பேச்சுகள் பேசினாலும் அந்த கோபம் இறங்கி பொறுமைக்கு தான் வரும், மேலே போகாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய குணம். இது உண்மைதானு சோதிப்பதற்காக வேண்டி நான் அவருக்கு நான் இந்த மாதிரி பேசினேன். ரெண்டாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அறிவற்ற மனிதர்கள் அவர்களிடத்திலே வந்து பேசினாலும் மடத்தனமாக சில பேர் பேசுவாங்க, அந்த மடத்தனமாக பேசும்போது ரொம்ப கோபம் வரும், மூக்கு வரையும் ஏறி கோபம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு மடத்தனமாக பேசினாலும் ஆத்திரப்பட மாட்டாங்க, அங்கே சமாதானமானதான் பேசுவார்கள். இந்த ரெண்டு குணங்களும் அவர்களை பற்றி நான் தௌராத்திலே படித்தேன். அதை சோதித்து பார்த்துக்காக நானா முன் வந்து கடன் கொடுத்தேன், நான் சோதித்தேன், இப்போ உண்மை என்ன என்று அவர் நெபிதான் என்று எனக்கு விளங்கிவிட்டது. இப்போ என்னை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அழைத்து போங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன். ரசூல் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. இது மாதிரி அந்த ஹதீஸில் ஒரு மனிதன் தவறான, அதாவது தவறாக நடந்து கொள்கிற போது அதற்கு பகரமாக நான் அவனை என்ன செய்வேன் தெரியுமா, நான் அப்படி பண்ணுவேன் தெரியுமா, இப்படி பண்ணுவேன் தெரியுமான்னு சொல்லி மிரட்டி பேசுகிற போது அந்த பேச்சுக்காக வேண்டி 20 மிஸ்கால் பேசினால் அதிகமாக கொடுத்து சொல்லி செலவாக உத்தரவிட்டிருப்பார்கள் என்று சொன்னால் அது அதுக்கு பரிகாரம். நம்ம அப்படி கொடுக்குறதா என்னன்னா சொத்து முழுவதையும் கொடுக்கும். நம்ம பேசுகிற பேச்சுகளுக்கு அப்படி பரிகாரம் கொடுக்குறதா இருந்தால் சொத்து முழுவதையும் கொடுத்தாலும் கூட தீராது. அவ்வளோ பேச்சுகளை பேசுகிறோம், அவ்வளோ அச்சுறுத்தலான பேச்சுகளை பேசுகிறோம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக இந்த பேச்சுகள் மனிதனை மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளிவிடும் என்பதை இந்த அதை தெளிவுபடுத்தி காட்டுகிறது. வல்லல்லாஹ் நம்முடைய பேச்சுக்களை நல்ல பேச்சுகளாக, பயனுள்ள பேச்சுகளாக அமைத்து அதன் மூலம் நன்மை பெறுகிற நல்ல சாலைகளாக நம்மை ஆக்கிடுவோம்.